அன்பு நேயர்களே, அருள் தந்தை நித்திய சகாயம் கப்புச்சின் துறவு சபையைச் சேர்ந்தவர். எஃப்ஐபிசி என்ற ஆசிய ஆயர் பேரவைகளின் கூட்டமைப்பின் மனித முன்னேற்ற ஆணையத்தின் செயலராக இவர் பணியாற்றி வருகின்றார். இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு, மனித உரிமைகள் பாதுகாப்பு போன்ற நடவடிக்கைகளில் இவர் தீவிரமாக ஈடுபட்டு வருபவர். இன்றைய நமது நிகழ்ச்சிக்காக இவரை சந்திப்போம். வணக்கம் தந்தை நித்திய சகாயம்.
வணக்கம் சகோதரி அவர்களே.
வத்திக்கான் வானொலி நேயர்களுக்காக தங்களை மீண்டும் சந்திப்பதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. எஃப்ஏபிசி என்ற ஆசிய ஆயர் பேரவைகளின் கூட்டமைப்பில் தங்களது பணி என்ன?
வணக்கம். என்னுடைய பணியானது ஆசிய ஆயர் பேரவையில் இருக்கின்ற மனித மேம்பாட்டு வளத்துறையில் இருக்கின்ற செயலராக இருக்கின்றேன். இதில் சுமார் 25 நாடுகள் இருக்கின்றன உறுப்பினர்களாக. இந்த 25 நாடுகளில் பல்வேறு செயல்பாடுகளை ஒன்றிணைக்கின்ற பணியாக என்னுடைய பணி இருக்கின்றது. முக்கியமான பணியானது சமுதாய விழிப்புணர்வு, சமுதாய ஈடுபாடு, மக்களுடைய பிரச்சனைகளில் தீர்வு காண்பது, திருச்சபையினுடைய படிப்பணிகளை வைத்து மக்களுடைய தீர்வு காண்களில் எப்படி ஈடுபடுவது, இதையெல்லாம் வைத்துதான் என்னுடைய துறையானது செயல்படுகின்றது. 25 ஆயர் பேரவை இருந்தாலும் அதில் இருக்கின்ற சமுதாய நீதி அமைதி மேம்பாட்டுத் துறையும், புலம்பெயர்ந்த மக்களுக்காக வேண்டிய துறையும், மற்றும் பழங்குடியினுடைய வளமைக்காக இருக்கின்ற துறைகளும் பல்வேறு மறை மாநிலத்தில் இருக்கின்றன. அதே சமயத்தில் பல்வேறு ஆயர் பேரவை மன்றங்களில் இருக்கின்றன. அதில் ஈடுபடுகின்ற செயலர்களும் அவருடைய தலைவர்களாக இருக்கின்ற ஆயர்களும் என்னுடைய நேரடியான ஒருங்கிணைப்பு குழுக்களில் இருக்கின்றார்கள்.
தந்தை நித்திய சகாயம், தாங்கள் அண்மையில் பாங்காக்கில் ஆசிய ஆயர்களுக்கு என்று ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்கின்றீர்கள். அதை பற்றியும் வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
இந்த ஆயர் பேரவைக்கான ஒரு செயல்பாடு என்பது பிசா, பிஐஎஸ்ஏ என்ற ஒரு பெயர் உள்ளது, பிஷப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் ஆக்ஷன். அதாவது அந்த ஆயர் பேரவைகளுக்கான சமுதாய செயற்பாட்டிற்கான ஆயர்களை நிறுவனம் என்று சொல்வது. இது சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்பு பார்க்கும்பொழுது ஒரு ஆண்டிற்கு ஒரு முறையாவது, 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது ஆயர்களை ஒன்று சேர்த்து அவர்களை மக்களுடைய பிரச்சனைகளை சந்திப்பது, நேருக்கு நேராக சந்திக்க வைப்பது, அவருடைய பிரச்சனையில் ஈடுபட்டு அவருடைய கஷ்டங்களில் ஈடுபடுவது, அதன் மூலமாக சிந்திப்பது, சிந்தித்து ஒருங்கிணைந்து செயல்படுவது, இதை வைத்து தான் இருக்கும். அதே போன்று 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு இடைப்பாட்டிற்கு பிறகு இப்பொழுது மீண்டும் ஆரம்பித்தோம். இந்த ஆயர்களை பாங்காக்கை சுற்றியுள்ள குக்கிராமங்களில் புலம்பெயர்ந்த மக்களோடு இருக்க செய்திருந்தோம். மேலும் சில ஆயர்கள் இந்த ஹெச்ஐவி எய்ட்ஸ் நோய் கிருமிக்கு ஆட்பட்டு கடைசி நிலையில் இறக்கும் தருவாயில் இருக்கின்ற மக்களுக்கு பணிபுரிகின்ற செயலில் ஈடுபட்டார்கள். ஒரு சிலர் புலம்பெயர்ந்த மக்களோடு சேர்ந்து வேலைக்கு சென்றார்கள். இதுபோன்று ஆயர்களுடைய பணியானது அப்படி இருக்கும் பொழுது அவருடைய கஷ்டங்களை நேருக்கு நேராக பார்க்க முடிந்தது, அவர்கள் எந்த கஷ்டத்தில் இருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொள்ள முடிந்தது. அதன் மூலமாக மீண்டும் வந்து ஒன்று சேர்ந்து ஜபம் செய்யும் பொழுதும், இறைவனை வேண்டும் பொழுதும், அதன் பிறகு அதனுடைய ஒளியிலே விவிலியத்தை படிக்கும் பொழுதும் பல்வேறு சிந்தனைகளில் ஈடுபட வைத்தோம். அதன் மூலமாக ஆயர்கள் நல்லதொரு முடிவை எடுத்தார்கள். நான் பிறகு சென்ற பிறகு என்னுடைய மறைமாநிலத்தில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு நான் ஏதாவது சிறப்பாக நான் செய்ய ஆரம்பிப்பேன் என்ற ஒரு முடிவோடு சென்றார்கள். இதுதான் அந்த பிசா என்ற ஆயர் நிறுவன மேம்பாட்டுத் துறையினுடைய குறிப்பாக இருந்தது. அதில் ஈடுபட்டவர் சுமார் 14 ஆயர்கள் இருந்தார்கள். அடுத்த கூட்டத்திற்கு இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கின்றோம். நிறைய ஆயர்கள் மக்களுடைய கஷ்டங்களிலே ஈடுபடுவதிலே மிக முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். அது மிக சிறப்பு என்று சொல்லலாம்.
தந்தை நித்யா, ஆயர்களுக்கென்று இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு என்ன காரணம்?
ஆயர்கள் பொதுவாக நிறுவனங்களிலும் பல்வேறு செயல்பாடுகளிலும் மிகவும் அதிகமாக கவனத்தை செலுத்த வேண்டியிருப்பதனால் அவர்களுக்கு மக்களிடையே இருக்கின்ற நேருக்கு நேர், முகத்திற்கு முகமாக பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை கிடைப்பது கடினமாக இருக்கின்றது. ஆசிய திருச்சபையில் அதிகமான நிறுவனங்கள் ஆயர்களை மையமாக வைத்து ஆயர்களே வர வேண்டும், ஆயர்களே நிறுவனத்தை திறக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்று இருப்பதனால் அவருடைய செயல்பாடுகள் அதிகமாக நிறுவனத்திற்கு செல்வதால் மக்களோடு இருப்பதற்கு மிகவும் குறைவாக நேரம் கிடைக்கின்றது. இதற்கு நல்ல ஒரு சுமூகமான தீர்வையாகத்தான் ஆயர்களை நேருக்கு நேராக ஒன்று சேர்ந்து, 2-3 ஆயர்கள் சேர்ந்து ஒரு ஏழை எளிய மக்களோடு இருக்கின்ற குக்கிராமங்களில் இருக்கும்பொழுது அவள் அதிகமாக ஜபிப்பதற்கும், இதை பற்றி தியானிப்பதற்கும், மக்களுடைய கஷ்டங்களை நேரில் பார்ப்பதற்கும், அவளுடைய கண்ணீரை நேருக்கு நேராக பார்ப்பதற்கும் நல்லதொரு வாய்ப்பை கொடுக்கின்றோம். அந்த மாதிரி சமயத்தில் இருக்கும்பொழுது அவர்கள் ஒன்று சேர்ந்து தனிமையிலே சிந்திக்கும் பொழுது நல்ல ஒரு முடிவு எடுக்கின்றார். ஜப்பான் நாட்டிலிருந்து ஒரு ஆயர் வந்திருந்தார். அவர் ஆயர் வந்து ஒரு கூட்டத்தில் நாங்கள் கூட்டு போயிருந்தோம். அந்த கூட்டத்திலே வந்து பேப்டிஸ்ட் என்ற அந்த பிரிவினை சகோதரர்களை சேர்ந்த ஒரு திருச்சபையுடைய தலைவர் வந்து சொல்லி கொண்டிருந்தார், என்னுடைய மக்களுக்கு குடிப்பதற்கு தண்ணி இல்லை, மிகவும் கஷ்டப்படுகின்றோம், எவ்வளோ நெரிசலாக இருக்கின்றது, மக்கள் திண்டாடுகின்றார்கள் என்று. அன்று இந்த ஆயர் அன்று மாலை ஜபத்தில் இருக்கும்போது திடீரென்று அவருடைய பிரசங்கத்தில் சொன்னார், என்னால் இன்று நாங்கள் குளிக்க கூட முடியவில்லை, என்னால் அவ்வளவு கஷ்டமாக இருந்தது. என்ன என்று சொல்லும்போது அவர் சொல்கின்றார், என்னுடைய மக்கள் இங்கே குளிப்பதற்கு கஷ்டப்படுகின்றார்கள், நான் எப்படி குளிப்பதற்கு நான் இந்த தண்ணியை உபயோகப்படுத்த முடியும் என்று என் மனசாட்சியை உறுத்துகின்றது என்று சொன்னார். அதன் பிறகு அதே ஆயர் சொன்னார், ஜப்பானிலிருந்து வந்த அந்த ஆயர் சொன்னார், நான் சென்ற பிறகு என்னுடைய மறை மாநிலத்தில் என்னுடைய அந்த மேய்ப்பு பணி நிறுவனத்தில் இருக்க எல்லா செயல்பாடுகளையும் மாற்றி அமைக்கப் போகின்றேன் என்று சொன்னார். இன்னொரு ஆயர் சொன்னார், இலங்கையிலிருந்து வருகின்ற ஜோசப் பண்ணையா என்ற ஆயர் சொன்னார், நான் முதலாக என்னுடைய வாழ்க்கையில் நேருக்கு நேராக ஒரு எய்ட்ஸ் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளி நேராக சந்தித்தேன். அவர் இறக்கப் போகின்ற தருவாயில் இருக்கும்போது அவருக்கு வந்து உணவை ஊட்டி கொடுப்பதற்கான ஒரு பாக்கியம் கிடைத்தது, இதை நான் மறக்கவே மாட்டேன். இப்படியெல்லாம் கஷ்டப்படுகின்றார்களே மக்கள், இதேபோன்று என்னுடைய இடத்திலும் இருக்கின்றார்கள், அவர்களை நான் நேரில் சந்திப்பேன், அவர்களை செயல்படுத்துவேன் என்று சொன்னார். இதுபோன்ற மனமாற்றங்களுக்கு உந்துதலாக இந்த ஆயர் பேரவையினுடைய இந்த பீசா என்ற நிறுவனமானது உதவி செய்கின்றது.
தந்தை நித்யா, ஆசிய ஆயர்களில் ஒரு குழுவினர் தாய்லாந்து நாட்டு பாங்காக்கில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதாக சொன்னீர்கள், நல்ல அனுபவத்தை பெற்று சென்றதாகவும் சொன்னீர்கள். பாங்காக்கு வந்து இந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்ற நோக்கம் என்ன?
முதலாக நம்முடைய ஆசிய திருச்சபையின் சூழ்நிலையை பார்க்கும்பொழுது, ஆசிய திருச்சபையில் இருக்கின்ற ஆயர்கள் பல்வேறு பணிகளிலே ஈடுபடுகின்ற ஒரு கட்டாயத்திற்கு இருக்கின்றார்கள். அவர்களால் தனிமையாக சிந்தித்து மக்களோடு நேரடியாக தங்கி அவருடைய உணர்வுகளில் ஈடுபடுவதற்கு வேண்டிய சூழ்நிலை கிடைப்பதில்லை. இரண்டாவது, ஆயர்கள் இன்னும் ரெண்டு மூன்று ஆயர்களோடு சேர்ந்து செல்லும் பொழுது ஆயர்கள் என்ற நிலையில் இருக்கும்பொழுது நிறைய சிந்திக்க முடிகின்றது. அவளுக்குள்ளே கருத்து பரிமாற்றம், மனமாற்றத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு. மூன்றாவது, ஏன் தாய்லாந்து எடுக்கின்றோம் என்றால், ஆசிய நாடுகளிலேயே தாய்லாந்து ஒரு நாட்டிற்கு தான் எல்லா நாடுகளுமே மிக எளிதாக உள்ளே நுழைய முடியும். இந்த நுழைவு சீட்டு கிடைப்பது எளிதாக இருக்கின்றது. மற்ற நாடுகளிலே மிகவும் கடினம். இந்தியாவை எடுத்துக்கொண்டால் பாகிஸ்தானிலிருந்து வருவதோ பங்களாதேஷிலிருந்து வருவதோ ரொம்ப ரொம்ப கடினம். இதுபோன்று தான் பல நாடுகள் இருக்கின்றது. எனவே தாய்லாந்து கொஞ்சம் எளிதாக இருப்பதால் எடுக்கின்றோம். இரண்டாவது, அங்கே சூழ்நிலைகள் ஜனநாயக முறையில் இருப்பதால் மிக எளிதாக இருக்கின்றது. ஆயர்களை ஒன்று சேர்ப்பதும், ஒன்று சேர்ந்து சிந்திக்க வைப்பதும், அவளை ஒன்று சேர்ந்து செயல்படுத்துவது தூண்டுவதற்கு வேண்டிய தூண்டுகோலாகத்தான் இந்த வழிகாட்டுதல், ஒருங்கிணைப்பு, ஒன்று கூட்டுதல், செயல்படுத்துதல், இத்தகைய ஒரு பணியைத்தான் இந்த எங்களுடைய ஓஹெச்டி, அதாவது எங்களுடைய நிறுவனமானது, மக்கள் மேம்பாட்டு நிறுவனமானது இந்த ஆசிய பேரவையின் அடியிலிருந்து செயல்படுத்துகின்றது.